ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் சனாதனம். அதாவது சனாதனம்னு சொல்லக்கூடாது, சனாதன தர்மம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாமே பாதி பாதியாக பழகிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கல்வி முறைகள் எப்படின்னா அறகுறை, எல்லாமே அறகுறை. அதாவது என்றைக்கு வந்து நம்முடைய பாரத தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்களோ அப்போவே மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்து உள்ளே திணிச்சு அதில் ஆண்டான் அடிமைங்கிற நிலையில் நம்மளெல்லாம் அவங்க அடிமைப்படுத்திட்டாங்க. அதனால் நம்முடைய பாரத தேசத்தில் எல்லோரும் அடிமையாகவே வாழ்ந்து பழகிறோம். மேலும் அவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா அதுதான் மொழி காழ்ப்புணர்ச்சியாக மாறி நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற மொழிகளுக்குள்ளேயே பாகுபாடுகள் வேறுபாடுகளை உண்டாக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய பாரத தேசத்தில் பல மொழிகள் பேசப்படுது. அதை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அழகாக பாடுவார். 30 கோடி முகமுடையாள் எனில் உயிர் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால்னு பாடுவார். செப்பு மொழி 18 மொழிகள் அந்த காலத்தில் நம்ம பேசணும் அப்படின்னு பாடுவார். செப்புங்கிற வார்த்தையை போட்டிருப்பார். அது தெலுங்கில் செப்பு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை அது. அப்போ உடனே பாரதியார் தெலுங்கு கலந்துட்டார் அப்படின்னு உடனே சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் அப்படி தானே, எல்லாம் அரகுர ஆளுங்க தானே. அதனால் மொழி வெறியர்கள் உருண்டாகி விட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக. ஆனால் அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நம்முடைய பாரத தேசம்தான் பழமையான பாரம்பரியம் மிக்க தேசம். அது என்றும் அழியாத நித்தியமான தேசம். ஏன்னா சனாதன தர்மம் அப்படின்னா நித்தியமான என்றும் அழியாத ஒன்றை தாங்குவது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். தர்மம் அப்படின்னா ஒழுங்குபடுத்துவது, நிலைநிறுத்துவது, தாங்குவது அப்படின்னு தான் பொருள். சனாதன தர்மம் என்றென்றும் நிலையாய் தாங்குவது, நிலைநிறுத்துவது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது, அதுவே ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தின் பெருமை, பண்டைய ரிஷிகளின் ஆழமான உண்மை. அதை இன்றைய மக்கள் புரிந்து கொள்ளவே முடியலை. தமிழ்நாட்டிலையும் தமிழ் 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 பற்றி பேசுகிறவங்க யாருமே தமிழ் பேசுகிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழ் மொழியே அழிக்கப்பட்டு எல்லாம் தங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலமும் தமிழும் கலந்து தான் இன்றைக்கு தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இருக்குது. நம்முடைய பழைய தமிழ் நூல்கள் எதையாவது எடுத்து படிங்கன்னா ஒருத்தரும் படிக்க முடியல. பழைய எழுத்துக்களும் புரியல, வார்த்தைகளும் அர்த்தம் தெரியல. அப்படி போயிடுச்சு. ஏன்னா எந்த செயலுக்கும் யாருக்கும் விளக்கம் தெரியாது. சரி, சாதாரண உரைநடை தமிழையாவது படிங்கன்னா அப்படி தடுமாறுறாங்க, திக்கி திணறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் இளைஞர்கள், தமிழ் சமூகம். அதுக்கு என்ன காரணம்? மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தில் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அப்படின்ட்டு ஆங்கில மோகத்தில் கொண்டு போய் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் பேரண்ட்ஸை சேர்த்து விட்டுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்துறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்படி தான். ஆனால் உண்மையாக இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிறது எல்லா காலத்துக்கும் உரித்தானது. அது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடிய வாழ்வியல் நெறிமுறை தான் சனாதன தர்மம். ஏன்னா தர்மம்னா தர்மம் தான் எல்லாவற்றையும் தாங்குது. ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையே தாங்குகிறது தர்மம் தான். தர்மம் தவறிட்டால் போச்சு, எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அதர்மம் தலை தூக்கிட்டா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ நல்லா இங்கே புரிஞ்சுக்கிங்க, சனாதன தர்மம் என்றால் நித்தியமானது, அழியாதது, அனைத்தையும் தாங்குவது, நிலைநிறுத்துவது, ஒழுங்குபடுத்துவதுன்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர, அது ஏதோ பிராமணர்களுக்கு உரித்தானது என்பது போல மாற்றி இங்கு திணிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இவர்களிடத்துல அந்த பிராமணர்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் அதிகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. அது எதனாலன்னு தெரியல. திட்டமிட்டு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் சிக்கிக்கிட்டவங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் உண்மையாக நம்ம பார்த்தா இந்த சனாதன தர்மம் என்பது ஒரு மத பெயர் கிடையாது. மதம்ங்கிற வார்த்தை கூட நம்முடைய பண்டைய வேதங்களில் கிடையாது. ஏன்னா நம்முடைய இந்தியாங்கிறது கூட ஹிந்து அப்படிங்கிற சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு வெளிநாட்டவர்களால் வழங்கப்பட்ட பெயர்தான் ஹிந்து. அந்த ஹீங்கிற வார்த்தை வந்து அவன் வாயில் வரலங்கிறதுனால அது இந்துன்னு மாறிடுச்சின்னு நம்ம பல நூல்களில் படிக்கிறோம், பல ஆதாரங்களும் இருக்குது. அப்போ இந்துங்கிறது ஒரு மதம் என்பதாக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர நாம் உண்மையில் மதம் சார்ந்தவர்கள் கிடையாது. மதத்துக்கு அடிமை அவர்கள் கிடையாது. ஆண்டான் அடிமை என்பது நம்முடைய பாரத தேசத்தில் என்றுமே கிடையாது. ஏனென்றால் நாம் என்றென்றும் நித்தியமான அழியாத ஆத்மா என்றுதான் நமக்கு ஆன்றோர்களால் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. சனாதன தர்மம் என்பது வேதங்கள், உபனிஷதங்கள், கீதை, இதிகாசங்கள், புராணங்கள் இந்த மாதிரி நூல்களிலே உண்மையான மனித வாழ்வின் நெறிமுறைகளை எடுத்து சொல்வது. மனிதன் தர்மப்படி வாழ வேண்டும், அதர்ம வழிக்கு போகக்கூடாது என்பதை நிலைநாட்டுவது, அதுதான் சனாதன தர்மம். அது மொழி சார்ந்து இல்லை. சமஸ்கிருத மொழியில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழ் இருக்குது அப்படின்னு எல்லாம் பிரித்து பார்க்குறத நாம் தான். அது எல்லா மொழிகளுக்குள்ளும் இருக்குது. ஏன்னா மொழி கடந்து இருக்குது. அது நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்குது. ஏனென்றால் அதுவே இருப்பு, இறைவன், பிரம்மம் என்று வேதம் முழங்குகிறது. இப்போ சனாதன தர்மம் அப்படின்னா ஒரு சராசரி மனிதனை மனிதன் என்ற நிலைக்கு அப்பால் தெய்வீக நிலைக்கு உயர்த்துகின்ற வழி என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளே வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்தில் மனிதனாக வந்ததில் பகுத்தறிவை பயன்படுத்தி பண்பாடோடு வாழ்வது எப்படி, மனிதனும் புனிதனாவது எப்படி, மனிதனும் தெய்வமாவது எப்படி என்று அதற்கான வழிமுறைகளை காட்டுகின்ற உயரிய விஷயங்களை உபதேசிப்பதுதான் சனாதன தர்மம். ரெண்டாவது, சனாதன தர்மத்தினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் என்பவன் உடல் அல்ல, அவன் ஆத்மா என்று சொல்லுது. ஏன்னா சனாதன தர்மம் நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்லுகின்ற மிக உயரிய விஷயமே என்னன்னா, இங்கு எல்லாம் இறைத்தன்மை, எல்லாம் ஆத்மா தான், ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார். ஆகவே நீ உன்னை பிரித்து பார்க்காதே, நீ மனிதன், மற்ற விஷயங்கள், தாவரங்கள், மிருகங்கள் என்று பிரித்து பார்க்காதே. அவைகளெல்லாம் உடல் அளவில் தான் பிரிவினைக்கு உட்பட்டிருக்கிறதே தவிர உணர்வில் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற மிக உயரிய உண்மையை உபதேசிப்பது தான் சனாதன தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தில் எங்கே பிரிவினைகள் இருக்குது? நீ வேறு, நான் வேறு, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன்கிற ஜாதி பேதம் எங்கே இருக்குது சனாதன தர்மத்தில்? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர்களாக நம்முடைய தர்மத்தை தெரிஞ்சிக்காமல் தப்பு தப்பாக மக்களிடத்தில் பரப்பி வச்சுருக்காங்க. உபனிஷத்தினுடைய மகா வாக்கியங்களை கவனித்து பாருங்கள். தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு மிக உயரிய உபதேசத்தை கொடுக்கும். நீயே பிரம்மம், நீயே இறைவன் என்று நமக்கு சுட்டி காட்டுவது தான் சனாதன தர்மம். அப்போ அது சுட்டி காட்டும் போது யாரை பிரம்மம் என்று சொல்லுது? நம்மை பார்த்து சொல்லுது, நீ பிரம்மம், நீ அந்த கடவுள் என்று சொல்லுது. அது நீ பிராமணன் என்று சொல்லலை, நீ சத்திரியன் என்று சொல்லலை, பிரம்மம் என்று தான் சொல்லுது சனாதன தர்மம். ஆனால் நாம் தான் வந்து பிராமண, சத்திர, சூத்திர அப்படி இப்படின்னு மாற்றி வேணும்ட்டே பிரித்தாளும் சூழ்ச்சியில் சிக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தொழிலின் அடிப்படையில் தான் நாம் வந்து இங்கே சூத்திரர்கள், சத்திரியர்கள் என்று பார்க்கிறோமே தவிர உண்மையில் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரித்தாளும் விஷயம் கிடையவே கிடையாது. நல்லா பழைய நூல்களை படிங்க. எல்லாம் இன்றைக்கு வேலைக்காகாத விஷயங்களை படித்து படித்து வீணாக போயிட்டு இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. அதுவும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்து தேவையில்லாத விஷயங்களை மக்களிடத்துல திணிக்கிறாங்க. அதுவும் நம்ம நாட்டில் வந்து கொடுக்கப்பட்ட கல்வி முறையெல்லாம் பகுத்தறிவை தூண்டுவதாக இல்லை. மனிதர்கள் எல்லாம் மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கைகளில் சிக்குபவர்களாகவும் மாற்றுவது போன்றதான் கல்வி முறைகளில் பெரும்பாலும் காணப்படுவதையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்முடைய வேதம், பண்டைய ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பரம்பொருள் என்று சொல்கிறார்கள். நீயும் அதுதான், தத்துவமசி. சர்வம் கல்வித்தம் பிரம்மா, இங்கு எல்லாம் இறைவனே, எல்லாம் பரம்பொருளே என்று மிகப்பெரிய மிக உயரிய உண்மையை சொல்லுகின்ற சனாதன தர்மத்தில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, மொழி இனம் பேதம் என்று எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தில் உண்டாக்கப்பட்ட அந்த ரிலிஜியன் பேஸை கொண்டு வந்து நம்மளை மாட்ட வைக்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி அவங்க ரிலிஜியனில் வந்து கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாத்து, அப்புறம் இந்த மாதிரி மற்ற விஷயங்களை மதம்ங்கிற நிலையில் கொண்டு வந்து திணிக்கிறாங்களோ, அது மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தையும் ஹிந்துங்கிற முறையில் மதமாக மாற்றி நம்ம இடத்துல திணிச்சாங்க. உண்மை என்னன்னா, சனாதன தர்மம் என்பது யாராலும் தொடங்கப்படலை, அது ஒரு மதம் கிடையாது. எல்லா மதங்களுக்கும் மத போதகர்களும் மத தலைவர்களும் இருப்பாங்க. இஸ்லாத்துக்கும் மத போதகர்கள் மத தலைவர் இருந்தாங்க, கிறிஸ்துவர்களுக்கும் மத போதகர்கள் மத தலைவர்கள் இருந்தாங்க, பௌத்தம் சமணம் எந்த மதங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மத போதகர்களும் மத தலைவர்களும் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் அப்படி யாரும் மத போதகர்களும் கிடையாது, மத தலைவர்களும் கிடையாது. ஏன்னா இது யாராலும் தொடங்கப்படவில்லை, அது ஒரு புத்தகத்திலே முடங்கிவிடவில்லை. இதை நீ நம்பணும், நம்பாவிட்டால் உனக்கு தண்டனை என்று கட்டாயம் இல்லை. நம்முடைய தர்மம் நீயே அது, நீயே பிரம்மம் என்று உபதேசிப்பது தான் இங்கு தர்மம். ஆகவே இங்கு ஹிந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு தரிசனம், வாழ்வியல் ஞானம், ஆன்மீக அறிவியல். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சனாதன தர்மம் யாருக்கு சொந்தம்னு கேட்டிங்கன்னா, சனாதன தர்மம் பிராமணர்களுக்கானது என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு வேதமும் சாஸ்திரமும் என்ன சொல்லுதுங்கிறத நல்லா பாருங்க, பழைய பண்டைய நூல்களை படிங்க. இந்த சாஸ்திரங்களை எழுதினவர்கள்லாம் யாரும் பிராமணர்கள் இல்லை, வேத வியாசரே மீனவ குலத்தில் பிறந்தவர் தான், விஸ்வாமித்திரரும் ஒரு ராஜா தான், வால்மீகி முனிவரும் வேடன்தான், இவர்கள் யாருமே பிராமணர்கள் இல்லை. ஆனால் ஏன் பிராமணர்கள் பிராமணர்கள் என்று இதை முன்னிறுத்துகிறார்கள் என்று புரியவும் இல்லை. திட்டமிட்டு அரசியல்வாதிகளால் இவ்வாறு மக்களை மடைமாற்றுகிறார்கள், இனக்கலவரத்தை உண்டாக்குகிறார்கள், பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறார்கள் என்று தான் பார்க்க முடியுது. சனாதன தர்மம் உண்மையில் பிராமணர்களுக்கானது அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பிராமணர்கள்னா ஒரு ஜாதி கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள், அவ்வளவுதான். அது ஒரு சமூகம் கிடையாது. அரசை ஆளுகின்றவர்கள் சத்திரியர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சத்திரியர்கள், அவர்கள் ஜாதி கிடையாது. பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பிராமணர்கள், அது ஜாதி கிடையாது. தொழில் பண்ணுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வைசியர்கள், அது ஜாதி கிடையாது. விவசாயம் பண்பவர்கள் யாராக இருந்தாலும் சூத்திரர்கள், அது ஜாதி கிடையாது. ஆக தொழில் சார்ந்து தான் இங்கே எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இதில் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி கொள்ளல் பாவம் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் தெளிவுபடுத்துகிறார். அதனால் நம்முடைய பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அழகாக சொல்கிறாரு, அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை படிக்கிறேன் கேளுங்க. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிசைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சினகா. அருமையான ஸ்லோகம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வியினால், தான் கற்ற கல்வியினால், வேத கல்வியினால் அந்த இறைவனை, அந்த பரமனை, பிரம்மத்தை தன்னுள் உணர்ந்த பிராமணனிடத்திலும், பசுவிலும் யானையிலும் நாயிலும் நாயை உண்பவனிடத்திலும் கூட உண்மையான ஞானிகள் ஒரே ஆத்மாவையே காண்கிறார்கள். அதுதான் சமதரிசனம். இங்கு நம்முடைய சனாதன தர்மம் என்றால் தரிசனம் என்றுதான் பெயர். எல்லாவற்றையும் பார்ப்போம், அவ்வளவுதான். ஏன்னா இங்கு எல்லாம் ஒன்றே, எல்லோரிடத்திலும் ஒரே பரம்பொருளை காணுகின்ற பார்வை, அதுதான் சமதர்சினகா. இதை கீதையில் படிங்க, புரியும். ஏன்னா உண்மையான ஞானி எல்லோரிடத்திலும் அந்த ஒரே உணர்வை, அந்த ஆத்மாவையே காண்கிறான். இதுதான் சனாதன தர்மத்தின் மைய கருத்துங்க. இதை விட்டு சனாதன தர்மம் ஏதோ வர்ணாசிரம தர்மத்தில் ஜாதியின் அடிப்படையில் உண்டாக்கப்படவில்லை. இது இன்றைய சமூகத்தின் இடத்துல மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு செய்திருக்கிறார்கள் திட்டமிட்ட அரசியல்வாதிகள். அவர்கள் உருவாக்கிய கல்வி திட்டத்திலும் அதை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து மக்களிடத்தில் திணிக்கிறார்கள். அதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். என வேதங்களில் வர்ணம் என்பது குணம் திறமை அவர்களுடைய வாழ்க்கை முறையை வைத்து சொல்லப்பட்டதே தவிர பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படவில்லை. அதாவது பகவான் கீதையிலேயே சொல்றாரு, குணகர்ம விபாகச, அதாவது குணம் மற்றும் செயலின் அடிப்படையில் இங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இருக்கிறது. வேதத்தை கற்று பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், நாட்டை ஆள பிறந்தவன் சத்திரியன், வியாபாரம் செய்பவன் வைசியன், இவர்கள் எல்லோருக்கும் உணவை வழங்குபவன் சூத்திரன். அவ்வளவுதாங்க விஷயம். ஏன்னா இங்கு எல்லா அடிப்படையும் குணத்தின் செயலின் அடிப்படையில் இருக்கிறதே தவிர பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்பதைத்தான் இங்கு கீதையும் பேசுது, நம்முடைய சனாதன தர்மமும் பேசுது. ஆனால் மற்ற பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்ட ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் ஏற்பட்ட சிதைவுகளால் இங்கு ஜாதிகள் உண்டாக்கப்பட்டது. ஜாதிகள் பிரித்தாலும் சூழ்ச்சியிலே கொண்டு வந்து திணிக்கப்பட்டது. கல்வியிலேயும் ஜாதி பார்க்கின்ற விஷயத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் சனாதன தர்மம்னா அதனுடைய மூல தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், நீதான் அந்த பரம்பொருள், நீயே அந்த பிரம்மம், நீதான் பிராமணன் என்று சொல்லுது. எல்லோரையும் இங்கு பிரம்மமாக பிராமணனாகத்தான் சனாதன தர்மம் பார்க்குதே தவிர இங்கு பிராமணன் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி என்று எந்த மகான்களும் சொல்லவே கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய தமிழ் நூல்கள்லேயே ஔவை பிராட்டி எல்லாம் அழகாக பாடுறாங்க, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், உதவி செய்யாமல் வாழ்பவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள். இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழே ஒழுங்காக படிங்க. தமிழும் சரியாக படிக்கிறது இல்லை, சமஸ்கிருதமும் படிக்கிறது இல்லை, ஹிந்தியும் படிக்கிறது இல்லை, இங்கிலீஷ் மட்டும் படிச்சுட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக அந்த இங்கிலீஷும் ஒழுங்காக படிக்கல. இப்போ இன்றைய அரசியல்வாதிகள் முதல் கொண்டு யாருமே இங்கிலீஷும் ஒழுங்காக படிக்கல. அப்போ சமஸ்கிருதம் உண்மையில் யாருடைய மொழி? சமஸ்கிருதம் என்பது சம்யக்கிருதம், மிக சீராக சிறப்பாக உண்டாக்கப்பட்ட மொழி, அவ்வளவுதான். அது பிராமணர்கள் மொழி கிடையாது, அது வேத மொழி, தத்துவ மொழி, மந்திர மொழி, பாரதத்தின் அறிவியல் மொழி. நம்முடைய தமிழ் சித்தர்களும் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். திருமூலர், ஆதிசங்கரர், ரமணர், அருணகிரிநாதர் எல்லோருமே சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ் நூல்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியை சார்ந்து தான் வரும், தனித்து தமிழ் இருக்காது. ஏன்னா சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாளம் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருந்தது. ஆனால் திட்டமிட்டு இதை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் தமிழை தனியாக பிரிக்கிறேன், சமஸ்கிருத வார்த்தையை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழையும் முடிச்சு கட்டிட்டீங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சிப்படி தொட்டு சொல்லுங்க. அப்படி தான் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாமே. தமிழுக்கு சமஸ்கிருதம் எதிரியானா? இல்லவே இல்லை. இரண்டும் பாரத தேசத்தின் இரண்டு கண்களை போன்றது. தமிழ் மொழியில் எப்படி மிக உயரிய சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கோ அது மாதிரி சமஸ்கிருத மொழியிலும் வேதம் முதல் கொண்டு நிறைய ஸ்மிருதி பிரகரண கிரந்தங்கள் இருக்கிறது. தமிழ் மொழியில் எப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர் பெருமக்கள் தோன்றினார்களோ அதுபோல பாரத தேசத்திலே நிறைய பண்டைய ரிஷிகள் சமஸ்கிருத மொழியிலே தோன்றினார்கள். அவர்கள் அந்த காலத்திலே பேசிய சமஸ்கிருத மொழியில்தான் நிறைய உபனிஷதங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள், வேதத்தின் சாரத்தை பிழிந்து தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி காழ்ப்புணர்ச்சியினால் இங்கு யாரையும் பிரித்தாளக்கூடாது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்ற அந்த இருமை நிலைத்தான் நம்மை இறைவனிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய சனாதன தர்மமோ பிரிவே கிடையாது, இங்கு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனே எல்லாமாக இருக்கிறான், அவனே மொழியாகவும் இருக்கிறான், உயிராய் உணர்வாய் உடமைகளாய் உடலாய் எல்லா வகையிலும் அவனே இருக்கிறான். அவன்தான் சகுண பிரம்மம். ஆனால் அவன் எதிலும் சம்பந்தப்படாமல் இருந்தால் நிர்குண பிரம்மம் என்று இறைவனை நம்முடைய சாஸ்திரம் மிக தெளிவாக புரிய வைக்கிறது. இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது உண்மை ஒன்று தான், ஏக்கம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி, ஒரே ஒரு உண்மையைத்தான் ஞானிகள் அதை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். அது ரிக்வேதம், பழமையான வேதம், அதில் பல புகழ்பெற்ற மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரம் தான் இது. சனாதன தர்மத்தினுடைய உலகளாவிய பார்வை என்ன தெரியுமா? ஒரே ஒன்று இருக்கிறது, அது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே, அதுவே ஆத்மா, அதுவே பரமாத்மா, அதுவே பிரம்மம், அதுவே நீ, தத்துவமசி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனிதனுக்கு ஆறாம் அறிவு பரிமாணத்தில் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம்பொருள் ஒன்றுதான், ஆனால் அது அனைத்து உடலுக்குள்ளும் ஊடுருவி உயிராய் உணர்வாய் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. அப்படித்தான் இங்கு எல்லாம் தெய்வீகமாய் நிறைந்திருக்கிறது என்று இங்கு நம்முடைய சனாதன தர்மம் போதிக்கிறது. சனாதன தர்மம் வந்து எப்பவுமே தன்னுடைய வழிதான் சரி என்று சொல்லவே கிடையாது. ஒரே உண்மை இருக்கிறது. ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி அக்னிம் யமம் மாதிரி ஸ்வானமாகு. உண்மை ஒன்றுதான், ஞானிகள் அதனை பல பெயர்களால் அழைக்கிறார்கள். அக்னி யமன் மாதிரி ஸ்வான் என்று பல பெயர்களில் அழைக்கின்றார்கள். எல்லாம் பஞ்சபூதங்களாய் படைக்கப்பட்டதும் ஒன்றே ஒன்றுதான், அதுவே பரம்பொருள் என்று இறைவனை காட்டி கொடுக்கிறார்கள். அப்போ உண்மை ஒன்றுதான், அதுவே பிரம்மம், அதுவே இருப்பு, அதுவே இறைவன், அதுவே நீ, தத்துவமசி. இதுதான் சனாதன தர்மத்தின் மைய கருத்து. அப்ப நீயே பிரம்மம் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகின்ற சனாதன தர்மம் எப்படி நம்மை வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்தாலும், நீ பிராமணன் நீ சூத்திரன் என்று பிரித்தாலுமா? அப்படி நம்முடைய தர்மம் பிரித்தாலுமே இல்லை. இவர்களாக பிரித்தாள்கிறார்கள், இவர்களாக பிரித்து பார்க்கிறார்கள். இங்கு சனாதன தர்மம் யாரையும் கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை. எங்கள் வழி மட்டும் ரட்சிக்க வேண்டிய வழி என்று சொல்லவில்லை. எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஜனநாயகம் எது என்றால் அது நம்முடைய சனாதன தர்மம் மட்டும்தான். ஆனால் இது புரியல, அதனால் அறியாமையினால சாஸ்திரங்களை படிக்காம கண்டபடி மற்றவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு யார் யாரோ உளர்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில் வந்த இடைத்தரகர்கள் வளர்ந்ததை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆதி ரிஷிகள் சொன்னதை யாரும் கேட்க தயாராக இல்லை. அப்படிதான் இன்றைய காலப்போக்கு பார்க்க முடியுது. காலனித்துவ ஆதிக்கம் இருக்கு இல்லையா, ஆங்கிலேயர்கள் நம்முடைய பாரதத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்டு செஞ்சது தான் வடநாட்டையும் தென்னாட்டையும் பிரிக்கின்ற சூழ்ச்சி. அதாவது ஆரிய திராவிட பிரிவு, மொழி பிரிவு, ஜாதி பிரிவு, இவற்றை வந்து தீவிரப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி, மெக்காலேவுடைய சிஸ்டம், அது அதெல்லாம் நீங்கள் படிங்க, வரலாற்றில் எல்லாமே இருக்குது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிறது வடநாட்டில் வாழ்ந்தவர்களை ஆரியர்கள் என்றும், தமிழ்நாட்டில் இந்த பக்கம் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்றும் தான் நம்ம பார்த்தோமே தவிர, ஆரியர்கள் என்கிறவர் ஏதோ கைபர் போர்டன் கணவாய் வழியாக வந்தார்கள் என்று தப்பா மீண்டும் புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா ஆரியர்கள் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு, ஆரியா ஆரியாஸ் அப்படின்னா அழியாததுன்னு தான் அதுவும் அர்த்தம், அழியாதவர்கள் தான் அர்த்தம். ஏன் அழியாதவர்கள் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாதுங்க. உடம்பு தான் வந்து வந்து போகும், ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை. அதை தான் நம்முடைய தர்மம் புரிய வைக்குது. சனாதன தர்மம் வந்து நீ என்றும் அழியாதவன் என்று அழியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து. அதனால் தர்மம்னா நேர்மை ஒழுக்கம், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நம்ம இடத்துல நேர்மையும் ஒழுக்கமும் இல்லாமல் அதர்ம வழியில் வாழணும், அதனால் நான் தர்மத்தை ஒழிச்சிடுவேன்னு சொன்னால் எப்படிங்க? இதெல்லாம் நியாயமாக இருக்கான்னு மனசாட்சி தொட்டு கேளுங்க. ஏன்னா நம்முடைய மகான்கள் எல்லாம் சரியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரகா. என்ன அர்த்தம், பிரம்மமே உண்மை, இந்த உலகம் என்பது உணர்வு விளையாடுகின்ற தோற்றம், அதனால் ஜீவன் அப்படின்னு நீங்கள் தனியாக பிரிக்காதீங்க, ஜீவன் தனியாக வேறொன்று கிடையாது, இங்கே இருப்பது பிரம்மம் மாத்திரமே அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை ஆதிசங்கரர் பேசுகிறாரு. வேதத்தினுடைய மகா வாக்கியம் அதுதான், பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. இதை புரிஞ்சுக்கங்க, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, இந்த உலகமோ மனதின் தோற்றம் அப்படின்னு நல்லா உள் வாங்கிக்க. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய சாரம், மைய கருத்து. ஏன்னா பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா அபரஹா, அதற்கு வேறான ஒன்று இல்லவே இல்லை, பிரம்மத்துக்கு வேறான ஒன்று இல்லவே இல்லை. இங்கு நான் என்று ஜீவன் தன்னை தனித்து பார்க்கக்கூடாது. ஜீவோ பிரம்மைவ, நான் என்று அனுபவிக்கப்படுகின்ற அந்த உள்ளுணர்வு கூட ஆத்மா தான், இருப்பது ஒரே உணர்வு தான், அதுவே பிரஜானம் பிரம்மா என்று உபனிஷத்து அருமையாக நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஆகவே சனாதன தர்மம் என்றால் என்றும் அழியாதது என்று புரிஞ்சுக்கணும். அது நாம் வந்து நம்முடைய கல்வியின் அடிப்படையில், நம்முடைய பண்டைய ரிஷிகளின் கல்வியின் அடிப்படையில், சித்தர்களின் கல்வியின் அடிப்படையில் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, மெக்காலே எஜுகேஷன் கல்வியின் சிஸ்டத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம உபனிஷதங்கள், கீதை, திருக்குறள், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், இதையெல்லாம் படிக்காமல் வெறும் மொழி காழ்ப்புணர்ச்சியினால் அரசியல்வாதிங்க சொல்கிறதெல்லாம், அதுவும் சோசியல் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு, இதுதான் சனாதன தர்மம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சுத்தக்கூடாது. ஏன்னா சனாதன தர்மம் என்பது ஜாதி அடிப்படையில் இல்லை, மொழியின் அடிப்படையில் அல்ல, இனத்தின் அடிப்படையில் இல்லை, இங்கு எல்லாமே ஒன்று தான், இருப்பது ஏக்கம், அது இறைவன் மாத்திரமே, அதுவே நீ என்று மீண்டும் மீண்டும் நம்மை சுட்டிக்காட்டி உன்னை நீ அறிந்து கொள் என்று மிக உயரிய உபதேசத்தை கொடுப்பதுதான் சனாதன தர்மம். அதை நம்முடைய தர்மம் பேசும்போது எப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் அனைத்தும் சுகமாக இருப்பார்களாக, சுகமாக இருக்கட்டும் என்றுதான் ஆசிர்வதிக்கின்றார்கள் நம்முடைய பண்டைய ரிஷிகள். சனாதன தர்மத்தின் பரம கருணை மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வை வெளிப்படுத்துகின்ற மகா மந்திரம் இது. அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பாரத தேசத்தில் சனாதன தர்ம ரிஷிகள் சொல்கிறாங்களே தவிர, இங்கு மொழியால் பிராமணர்கள், திராவிடர்கள், ஆரியர்கள் அப்படின்லாம் பிரித்து பார்க்கல. அதை நல்லா மனசுக்குள்ளே புரிஞ்சுக்குங்க, இங்கே பிராமணர்கள் அப்படின்ற ஒரு சமூகம் கிடையாது, பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். இங்கு சத்திரியர்கள்னு தனியாக ஒரு சமூகம் கிடையாது, நாட்டை ஆள்பவர்கள் தான் சத்திரியர்கள். இங்கு வைசியர்கள் என்று ஒரு தனி சமூகம் கிடையாது, வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் வைசியர்கள். சூத்திரர்கள் என்று ஒரு தனி சமூகம் கிடையாது, மக்களுக்கு உணவளிப்பவர்கள் தான் சூத்திரர்கள். இப்படித்தான் இங்கே எல்லாமே இருக்கிறதே தவிர, இங்கு நாம உருவாக்கப்பட்ட இனபேதங்களில் சிக்கிக்கிட்டு கவுண்டரு செட்டியார் முதலியார் பிராமணர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியை வளர்த்துக்கிட்டு வாழக்கூடாது. ஆகவே சனாதன தர்மம் என்றால் என்றும் அழியாத உயர்ந்த தர்மம் என்று புரிந்து கொள்ளுங்க. அதை தமிழில் அறம் என்று பொருள். அறம் என்றால் ஒழுக்கம், நேர்மை, நியாயம் என்று பொருள். இதுதான் சனாதன தர்மம். அதை யாராலும் அழிக்க முடியாது. நன்றி. ஓம் தத்சத்.